இந்திரன் வந்து வேண்டனானா அவனுக்கு வான நாடு ஆளும் பதவியை கொடுத்தாராம். அந்த கருத்து முதலடியில் வரும். ரெண்டாம் அடியில் என்ன சொல்றாருன்னா, சந்தி மூன்றினும் தாவரம் நிறுத்தி. சந்தி அதாவது உதய காலம் ஒண்ணு, உச்சி காலம் ஒண்ணு, அப்புறம் வந்து மாலை காலம். சந்தி மூன்றினும் தாவரம் நிறுத்தி. அசையாத பெருமான், அசைகின்ற பெருமான், ரெண்டு வகை. அசைகின்ற பெருமான் யார்? சிவன் அடியார்கள்லாம் அசைகின்ற சிவபெருமான் ஜங்கமம். அசையாத சிவபெருமான் சிவலிங்கம், அது தாபரம். இது ஆகம கலைச்சொற்கள். தாபரம் சங்கமம் அதை அப்படியே வைக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆகம கலைச்சொற்களை அப்படியே வைக்கின்றார். சந்தி மூன்றிடும் தாபரம் நிறுத்தி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து. அது எப்படி வழிபடுறான்? சகலி செய்து இறைஞ்சி வழிபடும் அகத்தியர்னார். அதுதான் முக்கியம். சகலி செய்து, சகலீகரணம் என்பது நம்முடைய அனுஷ்டானத்திலே முக்கியமான கிரியை. அந்த பெயர் அப்படியே சகலின்னு வச்சிருக்கிறார் பாருங்க. எதெல்லாம் சகலீகரணம் சொல்லுவோம் அப்படின்னா, பிராணாயாமம், அங்கநியாசம், கரணியாசம், இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து பொதுவான பெயர் சகலி, சகலீகரணம் என்பது. அந்த கலை சொல்ல அப்படியே வச்சிருக்காரு பாருங்க. அதான் நம்முடைய மதிப்புக்குரிய சிவகாந்தி அவர்களோடு காலையில் உரையாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் ஒரு பாடலை காண்பித்து எப்படி சொல்லியிருக்கின்றார்கள் பார்த்தீர்களா? நன்னூல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். என்ன சொல்லியிருக்கார் நன்னூல்ல வந்து, வழிநூல், ஒரு நூலை முதல் நூலாக கொண்டு வழிநூல் செய்யக்கூடிய ஆசிரியர்கள்லாம் ஒரு மரபை கடைபிடிக்கணுமா? என்ன அப்படின்னா, தம்முடைய முதல் நூல் சொன்ன கருத்துக்களை மட்டும் சொன்னா போதாதான். அந்த முதல்நூல் ஆசிரியர் அந்த கருத்துக்களை என்னென்ன சொற்களில் சொல்லியுள்ளார்கள் அந்த சொற்களையும் ஆங்காங்கு வைத்து காட்டணுமா? அப்பந்தான் வருங்காலத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நூலின் வழி வந்ததுதான் இந்த நூலு, அந்த நூல் கருத்தை தான் இந்த நூலும் சொல்லுது, அதற்கு மாறா சொல்லல அப்படிங்கிற உண்மை பிற்கால சன்னதிக்கு அப்பதான் விளங்குமா. ஆகவே நீ கருத்தை மட்டும் சொல்லிட்டு போகாத, அதுல வேற சொல்ல சொல்லிருக்கு, இதுல வேற சொல்ல சொல்லிருக்கு, அது வேற இது வேற, இப்படி கருத்துக்கள் தான் நம்ம அன்றாடம் கேட்டு வருகின்றோம். அதனால அந்த சொற்களையும் சொல்லினாங்க, அந்த மாதிரி சொற்களை சொல்லியிருக்காங்க பாருங்க. சகலி செய்திருந்தி சகலி சொற்களை வச்சிருக்காங்க பாருங்க. சந்தி மூணு, சந்தி தாபரம், அந்த சொற்களை சிவகாம சொற்கள்லாம் வந்திருக்கு பாருங்க. பதி, பசு, பாசம், இந்த சொற்கள் இடம்பெறவில்லையா திருமுறைகள்ல? அப்போ அது எந்த ஆகமத்தை சொல்லுது திருமுறைகள் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எதுக்கு? பதிவசு பாசம்னு எந்த ஆகமங்கள் சொல்கின்றனவோ அந்த காமிகம் முதல் வாதிடம் வரை உள்ள சமஸ்கிருத ஆகமங்கள்ல தான் பதிவசு பாசம் என்ற சொற்கள் இருக்கின்றன. அந்த பதிவசு பாசம் என்ற சொற்களை தேவார துர்வாசங்கள் எடுத்தாள்கின்றன. எனவே அவை சொல்ற ஆகமம் வேற என்னதுன்னு நாம ஏன் நினைக்கணும்? ஆகமத்திற்கு இன்னொரு விளக்கம், அது சரியானதானா என்று ஆய்வு செய்வோம். யாரையும் போட்டு மறுக்கணும் சாடணும் அதெல்லாம் நமக்கு நோக்கம் இல்லை. விருப்பு வெறுப்புலாம் அப்பாற்பட்ட நெறி, இந்த நெறி, இந்த நெறியில வந்து நம்ம விருப்பு வெறுப்பையா கொள்ளணும். ஒரு ஆய்வு ஆய்வு யாருனாலும் செய்யலாம், சரினா சரி தவறுனா தவறு, அவ்வளவுதான் நம்ம வேலை, மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஆகமம் என்று சொல்ல ரெண்டா பிரித்து, ஆ கமம் ரெண்டா பிரித்து, ஆ என்றால் பசு, கமம் என்றால் நிறைவு என்று பொருள் சொல்றாங்க. கமம் என்ற சொல்லுக்கு நிறைவுங்கிற பொருள் இருக்கத்தான் செய்யுது. கமம் நிறைந்து இயலும் அப்படின்னு தொல்காப்பிய சூத்திரம் ஒண்ணு இருக்கு. தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் உரியியல் அப்படின்னு ஒரு இயல் இருக்கு. தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் உரியல், அதுல வந்து அகராதி மாதிரி பல சொற்களுக்கு பொருள் சொல்லிட்டே போறார் தொல்காப்பியர். அதுல கமம் என்ற சொல்லுக்கும் பொருள் சொல்றார். கமம் நிறைந்து இயலும், நிறைவு என்ற பொருளை தரும் கமம் என்ற சொல். ஆகவே ஆ என்றால் பசு, கமம் என்றால் நிறைவு, பசுக்கள் அதாவது உயிர்களாகிய நமக்கு நிறைவை தருகின்ற நூல் ஆகமம். எனவே அது தமிழ் சொல் தான் சொல்லி சொல்கின்றார்கள். ஒரு கேள்வி எழும், என்ன அப்படி தமிழ் சொல்லுனா? அப்ப தமிழிலே உள்ள ஆகமம் எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டும், அதிலே ஒரு செய்யுளையாவது ஒரு அடியையாவது தொடரையாவது சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல முடியல நம்மால இல்லையா? சரி இருக்கட்டும், இந்த கேள்வியை கூட வச்சுக்கிடுவோம். ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கமம் என்றால் நிறைவு என்பது சரிதான். நான் கூட தொடக்கத்தில் எண்ணியிருந்தேன் அது தவறானது என்று பின்னால் தெரிந்து கொண்டேன். ஆ என்ற சொல் பசு என்ற பொருளை தரும். மையன்பர்களே, ஆ என்ற சொல் பசு என்ற பொருளை தரும் பொழுது பசு என்ற விலங்கின் பொருளைத்தான் தரும். அதைத்தான் நீங்கள் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். எங்கையாவது இலக்கிய மேற்கோள் இருந்தால் காட்டுங்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அடம்பிடிக்கல. இலக்கிய மேற்கோள் இருந்தால் காட்டுங்கள். ஆ என்ற சொல் பசு என்ற பொருளை தரும், பசு என்ற விலங்கைத்தான் அது குறிக்கும். பசு என்ற உயிரை குறிக்காது ஆ என்ற சொல்லால். பசுங்கிற சொல்லு வந்து பசுங்கிற விலங்கையும் குறிக்கும், பசுங்கிற உயிர்களையும் குறிக்கும். அந்த அப்படி ரெண்டு பொருள் தரது தன்மை பசுங்கிற சொல்லுக்கு இருக்கு. ஆனா ஆ என்ற சொல்லுக்கோ ஆண் என்ற சொல்லுக்கோ அப்படி பசுங்கிற உயிரையும் குறித்து பசுங்கிற விலங்கையும் குறித்து ரெண்டு பொருள் தராது. உயிர் என்ற கருத்தில் ஆ என்ற சொல் வந்து எங்கையும் இடம்பெறல. அதை நாம் நன்றாக திரு ஆவடுதுறை, ஆ அடுதுறை என்று சொல்லும் பொழுது பசுக்கள் வந்து பொருந்துகின்ற துறை. உமையன்னையார் அங்க பசுவா வந்து சேர்ந்தார். அந்த கருத்தை தான் சொல்லப்படுகின்றது. நான் கூட அது ஆ என்பது பசுன்னு உயிரை குறிக்கணும்னு நினைச்சு பசுத்துவத்தை அடுக்கும் துணைன்னு கூட பொருள் பண்ணியிருந்தேன். அது தவறான பொருள். ஏன்னா இலக்கிய மேற்கோள் எதுவும் காட்ட முடியல, எதுவும் இல்லை. மேலும் தமிழிலே ஆகமமும் இல்லை, அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னொரு கருத்து, தமிழில் வேத ஆகமங்கள் இருந்தன, அவை வந்து கடல் கோளினால் கடலுக்குள் கடல் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது, அதுல போய் அதெல்லாம் அழிந்துபட்டன என்று சொல்கின்றார்கள். நம்முடைய ஞானசம்பந்தராதி சமயாச்சாரியர்கள்லாம் தம்முடைய காலத்திலே வேதங்கள் அந்தணர்களால் பாடப்பட்டன, அவற்றை கிளிகள் கேட்டு கிளிகளும் பாடின என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் காலம் 7ஆம் நூற்றாண்டு என்பது ஐயத்திற்கிடமின்றி நிறுவப்பட்டுள்ளது. இப்போது 20-21ஆம் நூற்றாண்டு, ஒரு 1300 வருடங்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் வெள்ளப்பெருக்கு கடல்கோள் எதுவும் நிகழ்ந்ததாக வரலாறு கிடையாது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாறு பார்க்கணும். கடல்கோள் எப்ப நிகழ்ந்தது? தலைச்சங்க காலத்தில் நிகழ்ந்தது. அதெல்லாம் கிமு ரொம்ப தொன்மையான காலம். இடைச்சங்க காலத்திலும் நிகழ்ந்தது. அதுக்கெல்லாம் சான்றுகள் உள்ளன இலக்கியங்கள்ல. கடல்கோள் நிகழ்ந்த காலத்தெல்லாம் அந்தந்த காலங்களில் வர இலக்கியங்கள் அந்த கடல்கோளை பற்றிலாம் குறிப்பிடுகின்றன. அவற்றையெல்லாம் எடுத்துட்டோம்னா விரியும். நம்முடைய சமயாச்சாரியர்கள் வாழ்ந்த கிபி 7ஆம் நூற்றாண்டு கடல்கோள் எதுவும் நடக்கவில்லை. இன்னொரு கருத்து, அப்படி மிக தொன்மையான தலைச்சங்க காலத்தில் கடல்கோள் நடந்த போது அப்போ அந்த கடல்கோளில் அழிந்து போன அகத்தியம் போன்ற சில தலையாய நூல்களில் சில செய்யுள்கள் நமக்கு கிடைத்துள்ளன. உரையாசிரியர்கள் காட்டுகின்ற மேற்கோள் மூலமாகவும் பிற வழிகளிலும் தலைச்சங்க காலத்தில் மிக தொன்மையான காலத்தில் அழிந்து போன நூல்களே நமக்கு கிடைத்துள்ளன. முழுமையான நூல் கிடைக்கின்றன, சில சில ஸ்லோகங்கள் கிடைத்துள்ளன. அப்ப நீ 7ஆம் நூற்றாண்டு கடல்கோள் அதெல்லாம் நடந்தது யாருக்கும் தெரியல, அதனால யாரும் சொல்லலன்னு வாதிட்டாலும் கூட அதுக்கு முன்னால கடல்கோள் அழிந்த நூல்களுக்கே வந்து மேற்கோள் ஸ்லோகங்கள் கிடைத்துள்ளன, செயல்கள் கிடைத்துள்ளன. இப்ப 7ஆம் நூற்றாண்டு ஒரு கடல்கோள் நடந்ததுன்னா அந்த 7ஆம் நூற்றாண்டு இருந்து மறைந்த வேதங்களில் சில செயல்களாவது நமக்கு கிடைத்திருக்க வேண்டுமே. அவையும் கிடைக்காம ஒன்றுமே இல்லையா, அப்படியே கடற்குள்ள இருக்குன்னு கையை வச்சா இது ஆய்வுக்கு பொருந்துமா? அருளாளர் சொன்னா கூட ஒத்துக்கொள்ள கூடாது, ஆய்வு உணர்வு வேண்டும் என்று சொல்லும் போது தான் சொல்லத கருத்தை மட்டும் ஆய்வு உணர்வுக்கு பொருந்தணும் என்று எண்ணி பார்க்க வேண்டாமா? எதுக்கிறதாலும் கடலே காட்டினா வேதம் எங்க இருக்கு? அந்த கடலுக்குள்ள இருக்கு. 6 அங்கங்கள் எங்க இருக்கு? அதுவும் அதுக்குள்ளதான் இருக்கு. இது எங்க இருக்கு? ஆகம எல்லாம் இருக்கு கடலுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அது திரு நான்மறை விளக்க ஆராய்ச்சின்னு ஒரு நூல் ஐயா அவர்கள் அது வைத்துள்ளார்கள், அதை நீங்கள் பெற்றிருக்கலாம். அதுல வந்து தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். ஆகையினாலே கடல்கோள் 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் எதுவும் நடக்கவில்லை. 7ஆம் நூற்றாண்டு காலத்திலே வேதங்கள் ஓதப்பட்டுள்ளன, திருமுறைகள் சான்றளிக்கின்றன, கிளிகளும் அதை கேட்டு பாடுகின்றன என்று சான்றளிக்கின்றன. ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்திலே வேத முழக்கம் மிகுதியாக நடந்திருக்கிறது அந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் இருந்து அந்த இடத்துல சிறப்பாக சொல்றாங்க பெரிய புராணத்தில். ஆகவே கடல்கோள் எதுவும் நடக்கவில்லை, அப்படி எதுவும் வேதங்கள் ஆகமங்கள் எதுவும் இல்லை, தமிழில் இல்லை என்பதுதான் நமக்கு வரலாற்று ரீதியாகவும் திருமுறை ரீதியாகவும் நமக்கு தெரிகின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த மந்திரங்களுக்கு சான்று சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எம்பெருமானை அட்டமூர்த்தி என்று அழைக்கின்றார். அது நாவுக்கரசு பெருமான் தான் அந்த பேரை அப்படியே பயன்படுத்துகின்றார். 8 உருவங்களை கலந்திருக்கின்றான, எத்தனையோ பாடல்கள் சொல்கின்றன, கலந்திருக்கின்றான்னு சொல்லி அட்டமூர்த்தி என்றே நாவுக்கரசு பெருமான் சொல்கின்றார். நின்ற திருத்தாண்டக அன்பர்களுக்கெல்லாம் தெரியும், நான் பாட்டெல்லாம் விளக்கமா அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. உங்க மூலமா எத்தனையோ திருமுறை பாடல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைமையில தான் இருக்கணும். உங்களுக்கு போய் நின்ற திருத்தாண்டகம் பாட்டு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலையில இல்ல. ஏன்னா அதுல பாட்ட முதல் பாட்டே சொல்றாரு, இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி. சமஸ்கிருத வழக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா கூட ஆகாசமாய்ங்கிறாரு. தமிழ் வழக்கப்படி ஆகாயம்னு சொல்லணும், ஆகாசத்தை தமிழ்ல சொல்லும் போது ஆகாயம்னு சொல்லணும், ஆகாசம்னு கூட அப்படியே ஏற்று சொல்லியிருக்கின்றார். அது வெறுக்கவில்லை அந்த வழக்க அப்பர் பெருமானது பாருங்க. ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி என்று சொல்றார். அட்டமூர்த்தி, அட்டமூர்த்திங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 8 உருவம் கொண்டவன் அர்த்தம். பஞ்சபூதங்கள் 5 ஆச்சா, அப்புறம் சூரியன் சந்திரன் ஆன்மா 5, 3, 8 8 உருவங்களில் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். 8 உருவங்கள்ல 2 நமக்கு உருவமாக கொண்டவன், 8 தனக்கு உருவமாக கொண்டவன். நிலம் நீர் நெருப்புயர் நிலா விசும்பு நீர் பகலோன் புலனாய மைந்தனோடு என்வகையாய் புணர்ந்து நின்றோன் இல்லையா. இதுதான் ஒருவனாகிய சிவபெருமானே பலவாகவும் இருக்கின்றானுங்கிறது இதுதான் விளக்கம். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஒருவனாகிய சிவபெருமான் ஏகன், 8 உருவம் கொண்டிருப்பது அநேகன். அந்த பாட்டை முடிச்சவர் பாருங்க, ஒருவனே பலவாகி நின்றவான். ஏகன் அநேகனுக்கு இங்கே விளக்கம் இருக்கு, அட்டமூர்த்தி தான் விளக்கம். அநேகனா இருக்குது அட்டமூர்த்தம். அதுல பாருங்க, அந்த நிலம் உருவாக இருக்கும் போது, நீர் உருவாக இருக்கும் போது, காற்று உருவாக இருக்கும் பொழுது, இப்படி ஒவ்வொரு பூதம் உருவாக இருக்கும் பொழுது, சூரியன் உரு, சந்திரன் உரு, ஆன்ம உருன்னு இருக்கும் போது, அந்த ஒவ்வொரு உருவமா இருக்கும் போது சுவாமிக்கு ஒவ்வொரு பேர் இருக்கின்றதான். அது சைவ மகாபுராணம் சொல்கின்றது. சைவ மகாபுராணம் அயனும் ஆளும் அடிமுடி தேடிதை சொல்கின்றது. சைவ மகாபுராணம் முப்புறம் எரித்ததை சொல்கின்றது. காலனை உதைத்ததை சொல்கின்றது. இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து திருமுறைகளில் போற்றப்படுகின்றன. சைவ மகாபுராணம் அட்டமூர்த்தியாக அவன் இருப்பதையும் சொல்கின்றது. அப்படி சொல்லும் பொழுது கூடுதலாக ஒரு செய்தி அங்க என்னன்னா, எந்தெந்த ஊருல இருக்கும் போது அவனுக்கு என்னென்ன பெயர் என்றும் சொல்கின்றது. அந்த ஸ்லோகத்தை பாருங்க, சைவ மகாபுராண ஸ்லோகம் கொஞ்சம் அதாவது புரியுற அளவுக்கு புரியட்டும். அதை பத்தி ஒன்னும் இல்லை, நாம மூல ஸ்லோகங்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கின்றோம். ஆமா, அந்த பசுல இருந்தா அந்த பால் இருந்தா அந்த பசுவை எங்க ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பசுவையும் நம்ம கொண்டு வந்து காட்ட வேண்டியது இருக்கு. சர்வோ பவஸ்ததா ருத்ர உக்ரோ பீம பசோபதிகி ஈசானஸ்ட மகாதேவோ மூர்த்தி அஸ்வாஸ்ட விஸ்ருதாக. அப்படி பெயர்களா வருது, வேற ஒண்ணும் இல்ல. பூம்யம்போக்னி மருத் வியோம க்ஷேத்ரஜ்ஞார்கணி சாகராக அதிஷ்டிதா மகேசஸ்ய சர்வாத்தியர் அஷ்டமூர்த்தி பிகி என்று சொல்லி, இதுதான் அவன் அஷ்டமூர்த்தியா இருக்கிற நிலை. அப்போ சமஸ்கிருதத்துல அஷ்டமூர்த்தின்னு வருது, தமிழ்ல அட்டமூர்த்தின்னு வருது. அதுக்கு கூட நம்ம விளக்கம் பார்க்கணும். அஷ்டமூர்த்தியா அது, இது அட்டமூர்த்தியா? அஷ்டமூர்த்தி வேற, அட்டமூர்த்தி வேற அப்படின்னு சொல்லவும் தயங்க மாட்டார்கள். கருத்தை நிறுவதுக்கு எப்படினாலும் ஏன்னா மொழி உணர்வு என்பது, அந்த மொழி புலமை, மொழி மரபு என்பது ரொம்ப குறைச்சலா இருக்கு மக்கள்கிட்ட. அதை பயன்படுத்திதான் அப்படி பேச முடியுது. ஏன் இப்போ அஷ்டமூர்த்தின்னு சமஸ்கிருதத்துல பிறந்தது அப்படியே சொல்ல வேண்டியதான், ஏன் அட்டமூர்த்தின்னு சொல்றாங்க? நம்ம தெளிவுக்காக நாமளே பாத்துருவோம். அஷ்டமி எட்டாவது நாள சொல்றோம், அது சமஸ்கிருத சொல் கேட்டீங்களா? அப்போ சமஸ்கிருத சொல்ல தமிழ்ல வழங்கும் போது எப்படி வழங்கணும்னு தொல்காப்பியர் ஒரு விதி சொல்லியிருக்கிறார். தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பொதுவா இருக்கிற எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த அஷ்ட என்பதுல ஆனா தமிழ்லயும் இருக்கு, சமஸ்கிருதத்திலும் இருக்கு. டானாவும் தமிழ்லயும் இருக்கு, சமஸ்கிருதத்திலும் இருக்கு. நடுவுல உள்ள இஷு சமஸ்கிருதத்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இப்ப தமிழ்ல வழங்கும் போது தமிழ் ஒலிக்கு ஏற்றபடி வழங்கணும். மொழினாலே இந்த ஒளிதான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒளிதான், சவுண்டை வச்சுதான் மொழியே இருக்கு. எந்த சவுண்ட் தமிழ்ல இல்லையோ அதை வந்து நீக்கிட்டு தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பொதுவான சவுண்ட் அங்க வைக்கணுங்கிறார். துர்காபியர் சொல்றாரு, வட சொற்கிழவி வட எழுத்து ஒரியி, வடமொழிக்கு மட்டுமே உள்ள எழுத்தை ஒரியி நீக்கி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே, ரெண்டு மொழிக்கும் பொதுவான ஒரு எழுத்து அங்க போட்டுக்கோ. அதனாலதான் வேஷம் என்பதை, இந்த வேயும் இம்மண்ணாவும் தமிழ்லயும் இருக்கு, வடமொழிலையும் இருக்கு, வச்சுக்கிடுறோம். ஷானா வந்து அங்கதான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அப்ப தமிழ்ல இல்லாத ஒளி வந்து தமிழ்ல சொல்லும் போது, தமிழ்ல இல்லாத ஒளிகளை நிறைய சொன்னா இது தமிழ் தான் பேசுறாங்களா, ஒரு கலப்பு மொழி அல்லவா பேசுகிறான்னு குழப்பம் வரும். அதுக்காக என்ன சொல்றோம், அந்த ஷானாவை நீக்கிட்டு அதுக்கு பதிலா சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் பொதுவா இருக்கிற ஒரு சொல்ல, அந்த இடத்துல எந்த சொல்ல போட்டா பொருத்தமா இருக்குமோ அதை போடுனார். அப்ப வேடம் அப்படின்னு போடுறோம். வேஷங்கிறத வேடம், விஷம் என்பதை விடம். அதுக்கு அந்த தொல்காப்பிய சூத்திரம் தான் அங்க மேற்கோள். வடசோர் கிழவி வட எழுத்து ஒரியி, எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே. அந்த விதிப்படி வேஷங்கிறது வேடம்னு சொல்லப்படுது இல்லையா, விஷம்ங்கிறது விடம்னு சொல்லப்படுது. அதுபடி அஷ்டமூர்த்திங்கிறது அட்டமூர்த்தின்னு சொல்லப்படுது. இதையும் நாம இப்ப தெளிவுனா நமக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா. எட்டு உரு கொண்டவன் அட்டமூர்த்தி என்று இது அப்படியே சொல்ற. அப்ப என்ன பெயர்கள் தெரியுமா? அதைத்தான் இந்த ஸ்லோகம், இப்ப வாசிய ஸ்லோகம் சொல்லுது. பூமி அம்போக்னி மரத் வியோம, பஞ்சபூதங்கள் அணுகிட்டு, பூமி இது நிலம், அம்பு அம்புனா நீர்னு பொருள், நீர் மேல தோன்றுவதனால ஜம்னா தோன்றுதல், அம்புனா நீர், நீரின் மேலே தோன்றுவதனால தாமரைக்கு அம்புஜம் பேர். அம்பு குழந்தைகளுக்கு பேர் வச்சுறாங்க இல்லையா, அம்புஜம் வச்சுறாங்க. அம்புனா அந்த நீர், சமஸ்கிருத சொல் அம்புக்கு நீர்னு அர்த்தம், தமிழ் சொல் அம்புக்கு அந்த வில்லுல போட்டுற அம்பு கேட்டீங்களா. அப்ப பூமி அம்பு அதாவது நீர், அப்புறம் அக்னி நெருப்பு, மருத் என்பது காற்று, வியோமம் வியோமம் என்பது ஆகாயம், சிற்பர வியோமம் ஆகும் சிற்றம்பலத்தை சொன்னார், சிதாகாயத்தை வியோமம்னா ஆகாயம். அப்புறம் க்ஷேத்ரஜ்ஞார்கணி சாகரால வந்து ஆன்மா, சூரியன், சந்திரன், இப்படி அந்த எட்டு உருவையும் சொல்லி பேர் என்ன சொல்லியிருக்காரு, சர்வோ பவ ருத்ர உக்ரோ பீம பசுபதி ஈசான மகாதேவம் என்று எட்டு பேர்கள். அதாவது அப்படி நிரல் நிறையா கொள்ளணும். நிலத்தில நில உருவா விளங்கும் போது சர்வன் என்ற பெயரை பெறுகின்றான், நீர் உருவாக விளங்கும் போது பவன் என்ற பெயரை பெறுகின்றான், நெருப்பு உருவாக விளங்கும் போது ருத்ரன், காற்று உருவாகும் போது உக்ரன், ஆகாய உருவாக விளங்கும் போது பீமன், ஆன்மா உருவாக்கும், ஆன்மாவை உருவாக கொண்டு விளங்கும் போது பசுபதி, பசுனா ஆன்மா, அந்த இடத்துல பசுபதியை பொருத்தமா வருது. சூரிய உரு கொண்டு விளங்கும் போது ஈசானன், சந்திர உரு கொண்டு விளங்கும் போது மகாதேவன். இப்படி எட்டு நாமங்கள். இந்த எட்டு நாமங்களையும் சொல்லி பவாய தேவாய ஸ்வாஹா சர்வாய தேவாய ஸ்வாஹா என்று ஹோமம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு யஜுர்வேத மந்திர பகுதியில் இருக்கு. அர்ச்சனை பண்ணும்போது பவாய தேவாய நமஹா சர்வாய தேவாய நமஹா ஈசானாய தேவாய நமஹான்னு சொல்லுது. இது கூடாது அப்படின்னா எம்பெருமான் அஷ்டமூர்த்தி இல்லைன்னு ஆயிரும். அப்ப அவன் அட்டமூர்த்தி தான் திருமொழிகளை வலியுறுத்தி சொல்கின்றனவே. அப்ப அந்த அட்டமூர்த்திக்குள்ளே எட்டு நாமங்களும் நமக்கு வேண்டாம் கூடாதுன்னு சொன்னா இதை எப்படி பொருந்தும்? நீங்கள் தான் சிந்திச்சு முடிவெடுக்கணும். ஏன் அட்டமூர்த்தின்னு சைவ மகாபுராணத்தில் உள்ளதா அப்படியே சொல்லியிருக்கார். அந்த சோகங்கள் நின்ற திருத்தாண்டமும் காட்டிட்டேன், இன்னும் பல இடங்கள்ல வருது. அந்த எட்டு உருள இருக்கான்னு ஒத்துக்கிட வேண்டி இருக்கு இல்லையா திருமுறை சொல்றதுனால. அந்த எட்டு உருள இருக்கும் போது என்னென்ன பெயர் என்ற செய்தியே சைவ புராணம் சொல்கின்றது. திருமுறைந்தன் பெயரை சொல்லவே இல்லையா, திருமுறையும் சொல்கின்றது, தொகுத்து சொல்கின்றது. சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் தனையான் பவனும் நாமம் பிடித்து திரிந்து பல்கால் அழைத்தான். தொண்டை மண்டல ஆதின 299வது குருமகா சன்னிதானம் அவர்கள் இதை சொல்லி பவாதி அஷ்டநாமங்கள் கூறப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பவனும் நாமம் பவாய தேவாயினம சர்வாய தேவாயினம அதான் அஷ்டமூர்த்தியா இருக்கிறது. இப்ப அஷ்டமூர்த்தியை ஒத்துக்கிட்டா அந்த நாமங்களை எப்படி நம்ம மறுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். சைவ நூல்கள் மட்டுமல்ல அன்பர்களே, வைணவ நூலாகிய கம்பராமாயணம் அது சிவபெருமானை ஒரு இடத்திலே அட்டமூர்த்தி என்று குறிப்பிடுகின்றது. கிஷ்கிந்தா படலம் வாளி வந்து எப்படி அவனுக்கு வந்து வலிமை வந்ததுன்னா எட்டு திசைகளிலும் சென்று அட்டமூர்த்தியின் தாழ் வணங்கக்கூடியவன், சிவதான் சிவன் தாழ் வணங்கக்கூடியவன் சொல்ல வேண்டிய இடத்துல கம்பன் சொல்றாரு அட்டமூர்த்தியின் தாழ் வணங்க. அட்டமூர்த்திங்கிற பேர் இவனுக்கு சிவனுக்கு தான் உண்டுங்கிறது உலகத்துக்கே பிரபலம். யாரு அட்டமூர்த்தியா இருக்கணும்? பஞ்சபூதங்களையும் சூரிய சந்திர ஆன்மாக்களையும் உடம்பா கொண்டு இருக்கவன் தான் பரம்பொருளா இருக்க முடியும். பரத்துவம் சித்திக்கிறது சிவபெருமானுக்கு இருந்தாலும் அந்த வந்து வைணவனூலா இருந்தாலும் அவர் வந்து தன மீறி சொல்றாரு அந்த இடத்துல அட்டமூர்த்தியின் தாழ் வணங்குபவன் வாலின்னு கிஷ்கிந்தா காண்டத்துல சொல்றார். சிவபெருமான் அட்டமூர்த்திங்கிறது அவ்வளவு பிரசித்தம், அந்த நாமங்கள் தான். ஆகவே இந்த நாமங்கள் நமக்கு உடன்பாடானவை அல்லையா? இந்த நாமங்களை நாம் சொல்லக்கூடாதா? இதை நீக்கத்தான் வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அடியார்களுடைய முடிவு தான் வந்து சைவத்தை வந்து வாழ வைக்கணும். நாங்க வந்து எடுத்து கொடுக்கலாம் அவ்வளவுதான். அடியார்கள் நீங்கள் தான் அதை வந்து நான் சொல்வது நடுநிலைமையோடு இருக்கின்றதா திருமுறைகளுக்கு பொருந்துகின்றதா அதை பாருங்க. நாமளும் ரெண்டாவது கருத்து இல்ல, திருமுறைகள் வந்து ஒன்னும் கூடாதுன்னு சொல்லிட்டா அதை செய்யணும். மன்றமே திருமுறை மன்றம். ஆகவே திருமுறை மன்றத்தை அடியார் பெருமக்களிடம் அடியன் வைக்கின்ற பணிவன்பான விண்ணப்பம் என்ன, அடியன் சொல்வது திருமுறைகளுக்கு பொருத்தமா இருக்கின்றதா? இருக்கின்ற பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மெய்யான கருத்துக்களிலே குழப்பமான கருத்துக்களிலே வந்து தாக்கும் பொழுது அதிலே தெளிவாக நின்று பிறருக்கும் இந்த சான்றுகளோடு நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் பஞ்சபூதங்களுக்கும் இன்னொரு 10 நிமிஷம் பேசலாமா? இந்த பஞ்சபூதங்களுக்கும் பீஜாட்சரங்கள் சொல்லியிருக்குது. இது சாத்திரங்கள்ல, இப்ப அட்டமூர்த்தி திருமுறைகள் இருந்து காட்டினேன், சாத்திரங்கள்ல இருந்து காட்டுறேன் பாருங்க. பஞ்சபூதங்கள் 36 தத்துவங்களையும் சொல்றாங்க. உண்மை விளக்கம் சிவஞான சித்தியார்லாம் 36 தத்துவங்களையும் சொல்றாங்க. பெயர்கள் எப்படி தோன்றின, எப்படி தொழிற்படுகின்றன எல்லா செய்தியும் சொல்லும் போது பஞ்சபூதங்களை சொல்றாங்க 36 தத்துவங்கள்ல. அந்த பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமாக சில அச்சரங்கள் இருக்கின்றனவா, சில எழுத்துக்கள் நம்ம பீஜமாக ஆதாரமாக இருக்கின்றனவா. அது ல வ ர ய ஹ என்ற 5 எழுத்துக்கள். அதுல ஹ என்ற ஒலி தமிழ்ல கிடையாதுனால அது ஆன்னு சொல்லிருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. எழுத்து லவ ர ய அ பாராதிக்கென்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. உண்மை விளக்கம் சொல்லுது. மெய்யன்பர்களே, நான் காட்டுகின்ற நூல் மெய்கண்டாருடைய நேரடி சீடர் அருளிய நூல். அதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, தான் வந்து ஐயங்களை மட்டும் கேட்பதாக வைத்துக் கொண்டு விளக்கங்களை மெய்கண்டாறு வாக்கில் அருளதாகவே காட்டுகின்றார். அதான் என்ன சிறப்பு, சைவ சித்தாந்த தான் எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படவே இல்லை, தான் ஆசிரியர்கிட்ட விண்ணப்பிக்கிற மாதிரியும். ஆசிரியர் பெருமானே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் 6 தத்துவம்னா என்னன்னு சொல்லணும், ஆன்மான்னா என்ன நீ தான் சொல்லணும்னு விண்ணப்பிக்கிறார். சொல்லுறேன் கேட்டுக்கோங்கிற. எப்படி சொல்றேன், உள்ளபடி இத்தை உரைக்க கேள், எதில் உள்ளபடி அங்கதான் சொல்றாரு. வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே உள்ளபடி இத்தை உரைக்க கேள். ஆகமங்கள் என்ன ஆகமங்கள், வள்ளல் வள்ளலாகி சிவபெருமான் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளியசி. வள்ளலே திருவாய் மலர்ந்து தெளிவே ஆகமங்கள்ங்கிறார். சரி, அந்த ஆகமங்கள் இந்த வடமொழி ஆகமங்கள் தானா அப்படின்னு கேள்வி வரும்பொழுது, 36 தத்துவங்களின் பெயர்களும் அந்த காமிகம் முதலிய வடமொழி ஆகமங்களில் உள்ள பெயர்கள் தானே உண்மை விளக்கத்திலே உள்ளன. கீழே உள்ள அந்த ஆன்ம தத்துவங்கள்ல வேணா பூதங்கள் பொறிகள் இவற்றுக்கு வேணா வடமொழியிலும் பெயர் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தமிழ்லையும் சொல்லலாம். மேல உள்ள தத்துவங்களுக்கு போயிட்டா வித்யா தத்துவங்கள் தான் சொல்லி ஆகணும். ஒரு அறிஞர் எல்லாத்தையும் தமிழ் படுத்தினார், நிக்கல. ஏன், தமிழ் என்ன வெறுக்கமா, அதுக்காக நிக்கலையா? நமக்கு தமிழா சமஸ்கிருதமா அது முக்கியம் இல்ல. ஆசிரியர் வாக்குகளில் என்ன பெயர் இருக்கின்றது அந்த வாக்குகள் தான் நிலை பெறுகின்றன. எப்பொருள் எச்சொலால் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே, அதுபடி நிச்சயம் அவ்வளவுதான். இதை போய் நம்ம எந்த மொழியும் அந்த மொழியை தூக்கணும் அந்த மொழியை இறக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நோக்கம் அதே கிடையாது. மொழிங்கிறது என்ன, சொல் உலகம், பொருள் உலகம். இந்த உடம்பு இந்த பஞ்சபூதம் பொருள் உலகம். பொருள் உலகத்தை வந்து இறைவனை அடைவதற்கு வாயிலாக கொள்ளணும். பொருள் உலகத்தையே முடிந்த பொருளாக கொண்டா முத்திக்கு வாயிலாகாது. அது மாதிரி சொல்லுலகமாகிய மொழிகளையும் இறை அருளை அடைவதற்கு வாயிலாக கொள்ளணும். சொல்லுலகத்தையே பரம முதல்னு புடிச்சுக்கிட்டோம்னா இல்லையா, அதுதான் இங்க சொல்வது. ஆகவே அங்க வந்து 36 தத்துவங்கள்ல கால நியதி கலை வித்தை அராகம் சிவஞ்சத்தி சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தை இதெல்லாம் காமிகம் முதலிய சமஸ்கிருத ஆகமங்கள் உள்ள அந்த பெயர்கள் அப்படியே உண்மை விளக்கத்துல இருக்கு. அப்ப அந்த ஆகமங்களை தான் வள்ளல் அருளி செய்த ஆகமங்கள்னு உண்மை விளக்க ஆசிரியர் சொல்றாரு. புரிஞ்சு போச்சு, அவ்வளவு தெளிவா இருக்கு. சரி, அதுல அந்த பீஜாசரங்கள் பாருங்க, இந்த அஞ்சு பீஜாசரங்கள் பூதங்களுக்கு அடிப்படையானவைன்னு சொல்றாங்க இல்லையா. பஞ்ச பூஜைன்னு ஒரு பூஜை இருக்கு, அதாவது சிவபெருமானுக்கு 1000 திருநாமங்கள் உள்ளன, அம்பாளுக்கு 1000 திருநாமங்கள் உள்ளன, முருகப்பெருமாக்கு 1000 திருநாமங்கள், தட்சிணாமூர்த்திக்கு இப்படி 1000 திருநாமங்கள். அவற்றை சகஸ்ரநாமாவளின்னு சொல்லுவாங்க, 1000 நாமங்களின் வரிசை சகஸ்ரநாமம் சொல்லுவாங்க. எந்த மூர்த்திக்கு நீங்க சகஸ்ரநாமம் சொன்னாலும் தியான சுலோகம் சொல்லி சொல்லணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நூல்களை பாத்தீங்கன்னா தியான சுலோகம் கொடுத்திருப்பாங்க. அதுல அப்படியே அந்த மூர்த்தியினுடைய திருவுருவத்தை உள்ளத்துல வச்சு சிந்திக்கணும், உள்ளத்துல அப்படியே அந்த மூர்த்தி எழுந்துள்ளதா பாவிக்கணும். அந்த தியான சுலோகம் சொல்லிட்டு பஞ்ச பூஜைன்னு சொல்றாங்க. பஞ்ச பூதங்களுக்கும் நிலத்திலே மனமாக நிலத்திலே ஆன்மாவாக இருக்கின்ற உனக்கு மனத்தை சமர்ப்பணம் செய்கின்றேன். நிலத்தின் குணம் மனம். நீரிலே ஆன்மாவாக இருக்கின்ற அந்தரியாமையா இருக்கின்ற உனக்கு நீரின் குணமாக சுவையை உனக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். நெருப்பிலே அந்தரியாமையாக இருக்கின்ற உனக்கு அந்த ஒளியினை உருவத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வரும். அப்ப நிலத்தை வடமொழியில பிருதிவி என்று சொல்வார்கள், நீரே அப்பு என்று சொல்லுவார்கள் இல்லையா. ஒப்பிழ மதியும் அப்பும் வச்சு சொல்லி வச்சிருக்காரு. அப்புறம் நெருப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, தேயும் வாங்க, காற்ற வாயுன்னு சொல்லுவாங்க, ஆகாயம் ஆகாயம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சபூதங்கள். அப்ப சொல்லும் போது பிருதுவியாக நிலத்தை சொல்லும் போது அதற்குரிய பீஜாசரத்தை சொல்லி அந்த மந்திரத்தில் உள்ளது. அந்த பீஜாசரம் லம் என்பது. அதுல முதலெடுத்த பாருங்க, இந்த ல அந்த பஞ்சபூத பூஜை சுலோகங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். லம் பிருதிவி ஆத்மனே கந்தம் சமர்ப்பயாமி. பிருதிவி ஆத்மனை, பிருதிவியில் ஆத்மாவாக அந்தரியாம இருக்கக்கூடியவருக்கு பிருதிவியின் குணமாகிய கந்தத்தை சமர்ப்பிக்கிறேன். இப்ப பிருதிவியாக நிலத்தை சொல்லும் போது லம் பிருதிவி ஆத்மனே. சிவபூஜையில கூட வரலாம், சிவபூஜை ஏற்காதனால அடியனுக்கு அந்த சிவபூஜையில் உள்ள மந்திரங்களை பற்றி விரிவாக தெரியவில்லை. தெரிஞ்சால் அவற்றையும் நான் கூட சேர்த்து சொல்லலாம். இப்ப புராணங்கள்ல சகஸ்ரநாமங்கள் புராணங்கள்ல வருது, நான் சொல்வது புராண சுவாசனம் தான். லம் பிருதிவி ஆத்மனே, நிலத்துக்கு அச்சரம் லம் பிருதிவி ஆத்மனே. நீருக்கு அச்சரம் ஹம், மன்னிக்கணும், ஆகாயத்துக்கு அச்சரம் ஹம், ஹம் ஆகாஷாத்மனே. அப்புறம் வாயுக்கு அச்சரம் எம், எம் வாயுவாத்மனே. அக்னிக்கு ரம் அக்னி ஆத்மனே. அமிர்தம் என்பது இங்க நீரை குறிக்கிறது. நீருக்கு வம் வ என்பது வம் அமிர்தாத்மனே. பாருங்க அந்த ல வ ர ய ஹன் உண்மை விளக்கத்திலேயே சிவஞான சத்தியான ரெண்டு சாத்திரங்கள் இருக்கு. சொன்ன அந்த அச்சரங்கள் பஞ்ச பூஜையில அப்படியே அந்தந்த பூதங்களுக்கு பொருந்தி வருகின்றன சமஸ்கிருதத்துல. அப்போ சமஸ்கிருத மந்திரங்களை நம்முடைய சந்தானாச்சாரியர்கள் ஏற்றுள்ளார்கள், அதற்கு இது சான்று. எதுவுமே சமயாச்சாரியர்கள் சந்தானாச்சாரியர் ஏற்றுக்கொண்டுதான் சான்று, இல்லைன்னா இல்ல. அந்த நோக்கில் தான் அடியன் பேசுகின்றேன். ஆக அட்டமூர்த்தி என்ற முறையிலே திருமுறை ஆசிரியர்கள் சமயாச்சாரியர்கள் அந்த மந்திரங்களை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இந்த பூத அச்சரங்கள் முறையில சந்தனாச்சாரியர் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் ரெண்டு மொழியும் நல்லாக தெரிந்தவர்கள் இதுக்கு மேலே சான்றுகள் காட்டலாம். அடியே அளவிலே பெருமுயற்சி செய்து இந்த ரெண்டு சான்றுகளையும் எனக்கு திருவுருள் உணர்த்தி இருக்கின்றது. இன்னொன்னு என்னன்னா, தத்தீத பெயர்கள். சமஸ்கிருதத்துல தத்தீத பெயர்னு ஒண்ணு உண்டு. ஒரு பெயரின் அடிப்படையில் இன்னொரு பெயர் வரும். ராமனுக்கு தாசரதின்னு பேரு இல்லையா, அந்த டிவிஎஸ் கம்பெனி கூட தாசரதின்னு பேர் வச்சிருக்காங்க. தாசரதின்னு பேரு, தசரதனுடைய மகன் என்ற பொருள்ல தாசரதின் இருக்கு. கேகேய நாட்டை சேர்ந்ததுனால கைகேயி, மிதிலை நாட்டை சேர்ந்ததுனால மைதிலி சீதைக்கு, சனகனின் புத்திரியா இருப்பதனால ஜானகி, ஜனகன் ஜானகி, மிதிலை மைதிலி, தசரதன் எள்ளு, தைலம்னா என்ன, எள்ளுல இருந்து என்ன வருது, திலத்தில இருந்து வருதுனால தைலம். அது மாதிரி சிவத்தோடு சம்பந்தம் கொண்டதுனால சைவம், சிவம் சைவம், சைவம் சிவத்துடன் சம்பந்தம் ஆவது சொல்ற தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார். மெய்யன்பர்களே, சை என்ற தமிழ்ல சும்மா தமிழ் சொல்லு சொல்லணும்னா இந்தந்த எழுத்து தான் தமிழ்ல மொழி முதலில் வரலாம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். அப்ப சை என்ற எழுத்து தமிழில் மொழி முதலில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா, எழுத்து அதிகாரம் மொழி மரபுல சொல்லியிருக்கார். வரலாம்னா சைவம் தவிர வேறொரு தமிழ் சொல்லை, சை என்று தொடங்கும் தமிழ் சொல்லை கூறுங்கள், ஒத்துக்கொள்கிறோம். ஏன்னா சுத்தமாயில தோன்றினது சமஸ்கிருதம் வடமொழினா, அதுக்கு காரணத்தை சிவஞானம் முக்கியமான அதை நான் சொல்லிடுறேன். வடமொழினா தமிழ்ல வந்து சமஸ்கிருதத்துக்கு இணையான மொழி, இலக்கியங்கள் சாத்திரங்கள் எல்லாம் தமிழ்லே செய்யலாம், அந்த வளமும் அந்த பெருமையும் தமிழுக்கு உண்டு. ஆனா மற்ற எல்லா மாநில மொழிகளுக்கும் உண்டா? வடக்க உள்ள மாநில மொழிகள்ல கிடையாது. அவர்கள் தரமான இலக்கியம் செய்யணும்னா சமஸ்கிருதத்தை தான் சார்ந்திருக்கணும். அது பற்றி அங்கு இலக்கிய நோக்கில் மிகுதியாக பயிலப்படுகின்றது சமஸ்கிருத மொழி, தென்னிந்தியாவோட வட இந்தியாவில, தமிழ்நாட்டை விட வட இந்தியால. அதனாலதான் அதுக்கு வடமொழி என்று பெயர் வந்தது என்று சிவஞான சுவாமிகள் நன்னூல் உரையிலே கூறியுள்ளார்கள். அவர்கள் சொன்னதுதான், மற்றபடி அது வட நாட்டுக்கு மட்டும் உள்ள மொழி என்று சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொல்லியுள்ளார்கள். சொல்லக்கூடாது, நீங்க சொல்லிட்டா உடனே நாங்க கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இருக்கிறாங்க. சிவஞான சுவாமி சொன்னா என்ன அப்படின்னா, சொல்காப்பியத்திலிருந்தே மேற்கோள் கேட்டு சொல்றாங்க. எப்பவும் சிவஞான சுவாமி நான் சொல்லுவேன், நீ கேளுனே சொல்ல மாட்டாங்க. பெரிய ஆசிரியர் வாக்குல இருந்து மேற்கோள் தொல்காப்பியர் என்ன சொல்றாராம், செய்யுளில் இடம்பெற வேண்டிய சொற்கள் எவையில்லாம்னா இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல் அப்படின்னு இருக்காரு. இயற் சொல்லா என்னன்னா பேச்சு வழக்கிலேயே வழங்கக்கூடிய எளிய தமிழ் சொற்கள். மலைனா அதை மலைன்னு சொல்லிட்டா இயற் சொல், அத வெறுப்பு ஓங்கல் இப்படி சொன்னா இது நடைமுறை பேச்சுல இருக்காது, செய்யுள்ள மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சொற்கள் திரி சொல் கேட்டீங்களா. அப்புறம் திசை சொல்னு சொன்னார், தமிழ்நாட்டினுடைய சுற்றி உள்ள திசைகள்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல உள்ள மொழிகள் அந்த மொழி சொற்கள்லாம் வணிக ரீதியாக தொடர்பு இருப்பதனால அங்க வந்து வழங்கலாம் திசை சொல். அதுக்கப்புறம் வட சொல்லுங்காரு, ஏன் வடக்கும் ஒரு திசை தானே இல்லையா, அப்போ அந்த வட சொல்னு ஒரு திசையை சொல்லி சொல்லும் போது அந்த திசை சொல்லையே அடக்கி இருக்கலாமே. அடக்கவில்லை, அதை தனியாக சொல்கின்றார். ஏன்னா வடக்கு அது மிகுதியாக வழக்கிருப்பது பற்றி வட சொல்னு சொன்னார ஒழிய அது வந்து வடக்கு மட்டுமே உள்ள மொழி அல்ல, அது சர்வ புவனங்களுக்கும் உரியது. வேத சிவாகமங்களை சுத்தமாயிருந்தா சொல்றார், இதுல நம்ம தமிழ்நாடும் வடநாடும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா ரெண்டு நாட்டுக்குமே அந்த முதல் காரணம் அங்க கீழே உள்ள உலகங்களுக்கே இல்ல, மேல சுத்தமாயில செய்யப்படுது இல்லையா. அங்கேயே கைலாயம் இருக்கு, நாம இங்கதான் கைலாயம் இருக்கு, அங்க இல்ல, இதெல்லாம் எதுக்கு நமக்கு இல்லையா. பாரதி தேவியார் தமிழ்நாட்டிலும் தடாதக பிராட்டியராக மதுரையில் அவதரித்திருக்கின்றார் தமிழ்நாட்டில். அதே பாரதி தேவியார் வடக்க இமயமலையில பர்வத குமாரியாக பார்வதியாக அவதரித்த, அதையும் போற்றலையா நம்ம திருமுறைகள். இதையும் கடந்து சுத்தமாயில வந்தது, இதுல வந்து இது வட வேத ஆகமங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அதை முதல் நூல்கள்னு சொல்லிட்டதுனால தமிழ்நாட்டை விட வட இந்தியாவுக்கு தான் எல்லா பெருமையும் போகணும் கிடையாது. அதெல்லாம் நாம வச்சிருக்கிற கற்பனை. வேதாகமங்கள் எங்கு தோன்றின என்று வேதாகமங்களே சொல்கின்றன, இங்கெல்லாம் சொல்லவே இல்லை வடநாடு தமிழ்நாடு. இது போனா அசுத்தமாயை, இதுக்கு மேல சுத்தமாயில தோன்றின, இதுல எப்படி வட இந்தியாவுக்கு பெருமை போகும் விளங்கல. நாமளா சும்மா சும்மா அவன் சொன்னானா நமக்கு என்ன, அவன் அறியாமையில சொல்லிட்டு இருக்கான் கங்கை நதியில எங்கதான் நாகரிகமே உதிச்சதுன்னு அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், அவ்வளவு அவன் மகிழ்க. ஆகமங்கள் அப்படி சொல்லலையே. ஆகையினாலே நாம வந்து இது மாதிரிலாம் தெளிவு பெற வேண்டும். ஆக இந்த நான் நிறைய செய்த தத்தித பெயர்களை சொன்ன, அது மாதிரி சிவம் சைவம் இந்த வேதம் என்பது சமஸ்கிருத வேதம் என்பதற்கு இந்த தத்தித நோக்குல பாருங்க, வேத சம்பந்தம் உடையது வைதிகம் இல்லையா. சிவம் வேதம் என்ற சொல்லும் வைதிகம் என்ற சொல்லும் சமஸ்கிருத சொற்கள் என்பது நமக்கு தெளிவாகின்றன. இதுபோல் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. தமிழை பல இடங்களில் ஞானசம்பந்த பெருமான் போற்றுகின்றார், சமஸ்கிருதத்தையும் ஒரு இடத்தில் போற்றுகின்றார். ஏன்னா சோத்திரத்தை தமிழ்ல பாடியிருக்கார், அப்ப அங்க தமிழை போற்றுவதுதான் வாய்ப்பு அதிகம். தமிழ்ல பாடினாலும் ஒரு இடத்துல சமஸ்கிருதத்தையும் போற்றுகின்றார். திருப்புகலூர் வர்த்தமானீச்சரம் என்ற பதிகத்தில் சொல்றார், ஒரு இடத்துல தென் சொல் விஞ்சமர் வட சொல் என்று சொல்கின்றார். விஞ்சை அதாவது வித்தை, ஞானம், ஞானமயமான வட சொல் என்று சொல்லி போட்டிருக்கின்றார். அப்புறம் வந்து இன்னொரு தளத்தில் உள்ள பதிகத்தில் திரு சத்தியமுற்றம் என்று நினைக்கின்றேன். தமிழ் சொல் வட சொல் தாளினை சேர என்று சொல்கின்றார். சிவபெருமான் திருவடி இந்த ரெண்டு சொற்களும் அவன் தாளில் சேரணும், திருவடிக்கு போகணும் என்று ஆணையிடுகின்றார்கள். இவற்றையெல்லாம் நாம வந்து இந்த மாதிரி சான்றுகள்லாம் வைத்துக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். அதுல வந்து இந்த ஸ்ரீருத்ரத்துல பஞ்சாட்சரம் அஞ்சு எழுத்து இருக்கா இல்லையா, அது இல்லை இடைச்செருகள் போன்ற செய்திகள் எல்லாம் வருகின்றன இல்லையா. சிவபெருமான் வந்து அவரோட கோபத்துக்கு நமஸ்காரம் வருது, இதெல்லாம் என்னையா அது அப்படிங்கிறாங்க. கோபமிக்க நெற்றியான் கோடிகாவு சேர்வினேன்னு திருமணியோட ஒத்து பார்க்கணும் இல்லையா. ஆகவே நம்ம வினைகளை ஈட்டி இருக்கின்றோம், அவன் கோபத்தை நாம் வந்து வணங்கினால்தான் அந்த வினைகள்லாம் நமக்கு நாசமாகும். நமக்கு ஹரதத்த சிவாச்சாரியார் தம்முடைய சுருதி சூக்தி மாலையிலே சொல்கின்றார், ஸ்ரீருத்ரத்தில் நமகம் சமகம் என்று ரெண்டு பிரிவுகள் இருக்கின்றன. சிவபெருமான் நம் வினைகளை ஒழிப்பதற்காக கோர திருமேனி கொள்கின்றார், அப்புறம் நமக்கு அருள் செய்வதற்காக வந்து சாந்தமான திருமேனியும் கொள்கின்றார். அதுல கோர திருமேனிக்கு சொல்லக்கூடிய வணக்கம் நமகம், சாந்த திருமேனிக்கு சொல்லக்கூடிய வணக்கம் சமகம் என்று ஹரதத்த சிவாச்சாரியார் தம்முடைய சுருதி சூக்தி மாலையிலே சொல்கின்றார். அது எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, சபாவதி நாவலர் அதை தமிழிலே மொழிபெயர்த்துள்ளார். அதிலே இந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது. சுருதி சூக்தி மாலை அப்படியே தமிழ்ல வரிக்கு வரி மொழிபெயர்த்திருக்கார். ஆகவே அதுல ஒரு இடத்துல ஹரதத்த சிவாச்சாரியர் சொல்றாரு, ஸ்ரீருத்ரத்தில் பஞ்சாட்சரம் இருப்பது போல் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே ஸ்ரீருத்ரம் பஞ்சாட்சரம் தான். ஒன்றே ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கின்ற நண்பர்களே, இந்த பஞ்சாட்சரம் அஞ்செழுத்து மந்திரம் இருக்கு, அது மந்திரமாகவும் இருக்கின்றது, எம்பெருமானுக்கு நாமமாகவும் இருக்கின்றது. அஞ்செழுத்து பதிகத்தில் அதை மந்திரமாக வைத்துள்ளார். நமச்சிவாய பதிகத்தில் நாமம் நாமம்னே சொல்றாரு பாருங்க பாடல் தோறும். சரி, எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, ஏன்னா நான் அடுத்த தடவை வரும்போது எல்லாரும் வேற வேற ஊர்களுக்கு போயிடக்கூடாது. அதுல சொல்றாரு பாருங்க, அந்த அஞ்செழுத்து வந்து மந்திரமாகவும் இருக்கிறது நாமமாகவும் இருக்கின்றது. அஞ்செழுத்து பதிகத்தில் அதை மந்திரமாக சொல்லியிருக்கின்றார். நமச்சிவாய பதிகத்தில் என்ன சொல்லியிருக்கின்றார், நாமமாக சொல்லியிருக்கின்றார். ஆமா, நாதன் நாமம் நமச்சிவாயவே, நக்கன் நாமம் நமச்சிவாயவே, வரதன் நாமம் நமச்சிவாயவே. என்ன ருத்ரங்கிற பேர் சிவபெருமானுக்கு உண்டா? அது மும்மூர்த்திகளும் மூன்றாம் மூர்த்தி மட்டும்தான், ருத்ரன் வேறு சிவன் வேறு. மும்மூர்த்திகள்ல மூன்றாம் மூர்த்தியா இருக்கிற ருத்ரன் வேறு சிவன் வேறு, அவ்வளவுதான் நீங்க சொல்லலாம். சிவனுக்கு ருத்ரநாமமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிவபெருமானை மகாருத்ரன் என்று வழங்குவார்கள் சிவஞான சுவாமி. இது சிவஞான சுவாமி சொல்ல போய் தான் அந்த மூன்றாம் மூர்த்தி வேற, அவர் வேறனே நமக்கு தெரியுது. அவர் சொல்றத முழுசா கேட்கணும்ல, மகாருத்ரன் இருக்காராம். திருமுறைகள்ல ஆறாம் திருமுறை தாண்டகத்துல ஒரு பாட்டு இப்படி தொடங்குது, உருத்திரனை உமாபதியை. பாட்டு முதல் குறிப்பாக எடுத்து பாருங்க, அந்த பாட்டு தொடங்கும் போது உருத்திரனை சுவாமியை சொல்றார். இங்க சொல்றாரு இந்த நமச்சிவாயபதிகத்துல, நரகம் ஏழ்முக நாடினர் ஆயினும் உரைசை வாயினர் ஆயிடின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பர் என்பரால் ஆள் வந்து அசை. உருத்திரர் வந்து புகுவிப்பார், நரகத்திலிருந்து காப்பாத்துவார் உருத்திரருங்கிறார். கண்டிகைக்கு என்ன பேரு? ருத்ராட்சம்னு பேரு, உருத்ராட்சம்னு பேரு, அவனுடைய கண்ணரு. ஆகவே சுவாமிக்கு இந்த உருத்திரங்கிற பேர் உண்டு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ அட்டமூர்த்தியில பார்த்தோமே, அதுல ருத்ரங்கிற ஒரு நாமம் வந்தது, அந்த அட்டமூர்த்தியை அப்பர் பெருமான் போட்டிருக்கின்றாரே. ஆகவே அந்த சந்தேகம் நமக்கு வேண்டாம். அது வேற இது வேறன்னா சரி, அவ்வளவு நம்ம மகிழ்ச்சியு விட்டுருங்க, நம்ம தெளிவா இருக்கணும் அவ்வளவுதான். அங்க சொன்னது பூரா அதுக்குதான். யார்கிட்டையும் போய் நம்ம வந்து வாதாட போறது இல்ல, சண்டை போட போறது இல்ல. பல செய்திகளை கேட்டு நமக்கு குழப்பம் வந்துடக்கூடாது. நம்ம திருமுறை ஆசிரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அந்த அஞ்செழுத்து மந்திரமாவும் இருக்கு நாமமாவும் இருக்கு. அதை சொல்லி முடிச்சிடறேன். மந்திரமா இருக்கும் பொழுதுதான் இந்த சாஸ்திரங்கள்ல படிச்சிருக்கீங்களே, நான் என்பது திரோதான சக்தியை குறிக்கும், மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும், சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது அருளை குறிக்கும், யா என்பது உயிரை குறிக்கும். இது சிவபிரகாசம் சொல்கின்றது, திருவருள் பயன் சொல்கின்றது, இந்த அஞ்செழுத்து விளக்கம் கேட்டீங்களா. இது மந்திரமா இருக்கும்போது, நாமமா இருக்கும்போது, சிவபெருமானுக்கு நாமமா இருக்கும்போது சிந்திச்சு பாருங்க, அப்பமும் இந்த பொருளையே கொள்ள முடியுமா? நாங்கிறது திரோதான சக்தி, சரி அது சிவபெருமானுடைய சக்தி தான் வச்சுக்கலாம். மாங்கிறது ஆணவ மலம், சிவ நாமத்துல ஆணவ மலம் எப்படி இருக்க முடியும்? இந்த நமசிவா என்பது சிவநாமம்னா அந்த மா என்பதுல ஆணவ மலமும் இருக்கு. இப்ப ஆணவ மலமும் சிவநாமமா? ஆணவ மலம் சிவபெருமானும் ஒன்னா? சிந்திச்சு பாருங்க. ஆகவே அதை மந்திரமாக கொள்ளும் பொழுது அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதமாக விளங்கி, சுந்தரமு சுவாமியோட ஆரூர் பதத்தில் சொன்ன மாதிரி, அந்தியும் நண்பர்களும் அஞ்சு பதம் சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொல்லா இருக்கு. ஏன்னா பொருளை தந்து விட்டால் அது சொல், வேற ஒண்ணும் இல்ல. வெறும் எழுத்தா இருந்தா எழுத்து, ஒரு பொருளை தந்தால் அந்த எழுத்தே சொல்லாயிருது. ஈ என்ன இருக்கு, அது ஈங்கிற எழுத்து. அது ஒரு பறக்கும் பூச்சின்னு பொருள் தரும்போது அது என்ன ஆயிருது? சொல்லாயிருது. ஒரு எழுத்து ஒரு மொழியுமாங்க. அப்படி இந்த மந்திரத்துல ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சொல்லாக விளங்கி பொருளை தருகிறது. அது மந்திரமாக விளங்கும் பொழுது, ஆனா இந்த அஞ்சு எழுத்து நாமமாகவும் விளங்குத, காதலாக கசிந்து கண்ணீர் மல்கில, ஒவ்வொரு பாட்டிலையும் நாமம் நாமம்னே சொல்றாங்களே. இப்ப நாமமா விளங்கும் போது அந்த இடத்துல மானா ஆணவமலம்னு சொன்னா ஆணவமலம் எப்படி சுவாமியுடைய நாமத்துக்கு பொருந்தும்? யானா உயிர், உயிர்ங்கிறது சுவாமியுடைய நாமமா? அவர் உயிர் போன உள்ளவரா? உயிரா அவரு பசுவர்க்கத்தில் உள்ளவரா? ஆகவே மந்திரம் மந்திரமாக விளங்கும் போது அந்த பொருள், நாமமாக விளங்கும் போது எந்த பொருள் கேட்கிறேன் நான் இப்போ? நாமமா விளங்கும் போது எந்த பொருள்? 108 நாமங்கள் இருக்கின்றன சிவபெருமானுக்கு. முதல்ல சிவாய நமஹா, இரண்டாவது மகேஸ்வராய நமஹா. ஐயா பவாய நமஹா சிவபெருமான் பேர் கிடையாது இல்லையா? பவாய நமம் எல்லாம் கிடையாது, மகேஸ்வராய நமம் கிடையாது, ஆனா சிவாய நமம் மட்டும் உண்டுன்னா எப்படி பொருந்தும்? சிவனுக்கு நமஸ்காரம். அதுக்கு என்ன பேரு? நாமாவளின்னு பேரு. நாமங்களின் வரிசை நாமாவளி. நாமா என்பது தமிழ்ல நாமம் சொல்றோம், அத வழி வரிசை நாமங்களின் வரிசை. அந்த நாமங்கள்ல முதல் நாமமா தானே இருக்கு சிவாய நம. அப்ப அது நாமமா வரும்போது அங்க என்ன வந்து அந்த அஷ்டோத்தர நாமத்தை நீ ஓதும் போது அது நீங்க தீட்சை பெற்றாதான் ஓதணுங்கிறது இல்ல. அந்த அந்த முதல் நாமம் சிவாய நம வந்து நீங்க தீட்சை மூலமா பெற்று அதை நீங்க ஜபத்துல வந்து அந்த அஞ்சு எழுத்தை ஜபிக்கும் போது அப்போ அது மந்திர பொருள் இருக்கு. அப்போ தீட்சை வாங்கி சொல்றது அங்க முறை. ஆனா அஷ்டோத்தர நாமங்கள் வந்து திருமுறைகள் தீட்சை வாங்கறதுக்கு முன்னாடியும் பாடலாம், தீட்சை வாங்கி பாடினா சிறப்பு முழு பயன், தீட்சை வாங்க பாடலாம். அது மாதிரி 108 நாம வழி தீட்சை வாங்க முன்பும் சொல்லலாம், தீட்சை வாங்கல நீ சிவாயனம் சொல்லணும் இப்ப சொல்றையே அப்படின்னு சொன்னா அங்க அது மந்திரமாக இல்லை. 108 நாமங்களில் அதுவும் ஒரு நாமம். 108 நாம வரிசைகளில் முதல் நாமமாக சிவாய நம, சிவனுக்கு நமஸ்காரம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவேறுகின்றேன். ஒரு செய்தி சொல்லிட்டு இருந்தா என்னையா முடிவு என்று நினைப்பீர்கள். இதோடு உண்மையிலே எந்த செய்தியோடு முடித்துக் கொள்கின்றேன். சிவநாமம் வேதத்தில் உள்ளது, அது ருத்ரத்தில் பஞ்சாசரம் உள்ளது. அரதத்த சிவாச்சாரிய சொல்லிட்டார், நமக்கு எந்த மறுப்பும் உள்ள நாம ஒத்துக்கொள்வோம். நம சிவாயசா என்பது ருத்ரத்தில் உள்ளதுதான். அதுல சில இடங்கள் வந்து சிவபெருமானை வந்து பலவாறாக வர்ணிப்பதா இருக்கிறது. கோர திருமேனிக்குள்ள வழிபாடு, காரைக்கலமையோட மூத்த திருவாலங்காட்டு பதியத்தை பாருங்கள். திருவாலங்காட்டு பதியில சுந்தரமூர் சுவாமிகள் சொல்லுவார், ஈம புறங்காட்டில் பேய்களோடு ஆடுவீர் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படி ஆடுவார்னு வர்ணிக்கிறதுதான் முழுக்க முழுக்க மூத்த திருவாலங்காட்டு பதிகம். அதெல்லாம் வழிபாட்டுக்குரிய பதிகாலன்னு தள்ள முடியுமா? பூரம் கோர திருமேனி பேய்களோடு எப்படி எப்படி இருக்கிறாருன்னு தான் வர்ணிக்கிறது. அது கோர திருமேனிக்குரிய வழிபாடு, அது ஒரு தனி விதமா தான் இருக்கும். அந்த மாதிரி ருத்ர நமக பகுதி அப்படி இருக்கின்றது. அதோட நிறுத்தல சாந்த திருமேனிக்கு சமூகமும் சேர்த்திருக்கு. ஆகவே அது நமக்கு உரியதான், ருத்ர வேள்விகள் நடத்தலாம் சைவம் தான் இல்லையா? இன்னொன்னு பாருங்க, தாழ்ந்த பொருளை தந்ததுன்னு வைங்க, வைணவத்தில் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா ஐயா? ருத்ரமே சான்று, சிவபெருமானுக்கு எவ்வளவு தாழ்வு கற்பிக்க பாருங்கன்னு. ஒரு வைணவரும் அப்படி சொல்லல. அவன் என்ன பண்றான், ஸ்ரீருத்ரம் மிக உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு வைணவபரமாக தான் விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஏன்னா வேதத்தில் இருக்கு வைணவந்தனர்களும் ஓதி ஆகணும், அதேவர்கள் பொன்போல் எடுத்து ஓதி தம்முடைய கடவுளாகிய திருமாலுக்கு ஏற்றபடிதான் விளக்கம் கொடுக்காங்க, தள்ளல. சரி, வேற எந்த இடத்துல சிவநாமம் வருது ருத்ரத்தை தவிர அப்படின்னா, நிதனபதையே நமகன்னு ஒரு சுலோகம் தொடங்குது. அதுல சிவலிங்கத்துக்கு நமஸ்காரம் சொல்லுது, ஊர்துவாய நம ஊர்துவலிங்காய நம என்று சொல்லி வரும்பொழுது சிவாய நம சிவலிங்காய நம என்று ஒரு இடத்துல வருது. கிருபானந்த வாரியார் அவர்கள் இந்த திருச்செந்தூர் முருகனை சொல்லும் போது அங்க ஒரு சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார் சொல்லும் போது எப்படி செய்தாருன்னா, அந்த ஊர்துவாய நம ஊர்துவலிங்காய நம சுலோகத்தை அப்படி சொல்லி காட்டுவார். அது சிவாயனம சிவலிங்காயனம், அதுல சிவநாமம் வருது. இப்படி பல இடங்கள்ல இருக்கு சிவநாமம். சாந்தம் சிவம் அத்வைதம், சிவம் சாந்தமானது அத்வைதமானதுன்னு சிவநாமம் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சிவன் என்ற பெயர் சொல் வேதங்களில் இல்லைன்னு சொல்றாங்க. சிவன் என்ற பெயர் சொல் சமஸ்கிருதத்துல சிவன் சொல்லப்படாது, சிவ என்றுதான் சொல்லப்படும். அது மங்களம் பற்றிய அடைமொழி அப்படின்றதாங்க, அப்படி கிடையாது. சிவஹ என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம், தமிழ்ல சிவன். இன் அப்படின்னா ஆண்பால் பெயர் முடியணும் தொல்காப்பிய விதி. நகான் ஒற்றே ஆடுவரி சொல் சமஸ்கிருத்தில் உள்ள சிவ, தமிழ்லயும் சிவன் சொன்னானே ஏன் சிவன் சொல்றாங்க? ஆண்பால் பெயர்களை இன் போட்டு சொல்லணும்னு தமிழ் மரபு, அதனால இன்னு சொல்றாங்க. அங்க சிவஹன்னு இருக்கு. அது பற்றி அங்க சிவநாமமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, வால்மீகி ராமாயணத்துல ராமன் இருக்காது, ராமஹான்னு இருக்கும். வியாச பாரதத்துல கிருஷ்ணஹான்னு இருக்கும், கிருஷ்ணன் இருக்காது. அதை வச்சுட்டு சமஸ்கிருத பாரதத்துல கிருஷ்ணன்கிற பெயரே இல்ல, வால்மீகி ராமாயணத்துல ராமன்கிற பெயரே இல்ல அப்படின்னு சொன்னா அது பொருந்துமா? அத மாதிரிதான் சிவகான் இருந்தா அது மங்களம் தான், அது சிவன் இருக்கணும்னா சிவன் தமிழ்ல தான் இருக்கும். அது தமிழ் விளக்கு, சிவகா என்பது வடமொழி விளக்கு. அதை நீங்கள் வைத்து நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே சிவநாமம் நிறைய இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இது பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆயினும் நீங்கள் இது எடுத்து இந்த இளவு சிந்தித்ததை வைத்துக் கொண்டு நீங்களே பல செய்திகளை மேலும் மேலும் தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே அடியனுடைய உரையினை பொறுமையாக செவிடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியன் பணிவன்பான வணக்கங்களை திருவடிகளை சமர்ப்பித்துக் கொண்டு நம்முடைய சைவ நன்னெறியாவது எப்படிப்பட்ட நெறி என்பதை திருமுறைகள் துணை கொண்டும் சாத்திரங்கள் துணை கொண்டும் ஆசிரியருடைய வாக்குகள் மூலமாக மட்டுமே பார்த்திருக்கின்றோம். ஒரு கருத்தும் அடியனாக சொல்லவில்லை. இது குறித்து மேன்மேலும் சிந்தித்து நமக்கெல்லாம் தெளிவை தந்து திருமுறை மன்றம் போன்ற சிறந்த சிவ மன்றங்கள் ஆங்காங்கு தோன்றி மெஜடியார்கள் தோன்றி சைவ நன்னெறிதான் தழைத்து ஓங்குக என்று நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய ஆணை இருக்கின்றது. பழைய வைதிக சைவம் பறக்கவே என்று அவர்கள் ஆணை இட்டிருப்பதனால்தான் நாமெல்லாம் இன்று வந்து ஒரு மனதை தேற்றிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த ஆணை நிறைவேற வேண்டும் என்று அவருடைய திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டு அடியை நிறைவு செய்து கொள்கின்றேன். திரு சிற்றம்பலம்.